வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள். இந்த பாட்காஸ்ட் பத்தின உங்க கருத்துக்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இன்ஸ்டாகிராம்ல யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லேயோ அல்லது பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்கிட்டயோ நீங்க சொல்லலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இப்போ கதைக்குள்ள போலாம். ஒரு நரி சிங்கம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருந்த மீதி உணவை வேக வேகமாக சாப்பிட்டுட்டுருக்குது. திடீர்னு அந்த மாமிசத்தில் இருந்த எலும்பு நரியோட தொண்டையில் சிக்கிக்குது. விழுங்கவும் முடியாமல் வெளியே துப்பவும் முடியாமல் நரி ரொம்பவே சிரமப்படுது. நேரமாக ஆக நரிக்கு அசௌகரியம் அதிகமாகுது. யார்கிட்ட உதவி கேட்கலான்னு யோசித்த அந்த நரி உடனே பக்கத்தில் இருந்த குளத்துக்கு போகுது. கொக்கோட அலகு, அதாவது அதோட வாயும் கழுத்தும் நீளமாக இருக்குங்கிற காரணத்தால் அதனால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்கிட்ட உதவி கேட்கலான்னு நினைக்குது. அங்கிருந்த கொக்கு கிட்ட தொண்டையில் சிக்கி இருக்கிற எலும்பை எடுக்க சொல்லி கேட்குது. நரியை நம்ப முடியாதேன்னு கொக்கு கொஞ்சம் யோசிக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட நரி, நீ என்ன முழுமையாக நம்பலாம், எனக்கு நீ உதவி செஞ்சா அதுக்கு கை மாற ஒரு பெரிய பரிசு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு நரி சொல்லுது. கொக்கும் நீளமான கழுத்தும் அழகும் கொண்டதால நரியோட தொண்டையில் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த எலும்பை ரொம்பவே சுலபமாக எடுத்துருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நரி அது பாட்டுக்கு நடந்து போகுது. கொக்கு நரிக்கிட்ட, ஏதோ பரிசு தரதா சொன்னையே, இப்போ நீ பாட்டுக்கு நடைய கட்டிட்டு போற அப்படின்னு கேட்குது. உடனே நரி தன்னோட சுயரூபத்தை வெளிப்படுத்துது. நரி சொல்லுது, உன் தலை என்னோட வாயில் இருந்தது, நான் நினச்சிருந்தா உன்னை கடிச்சு கொதறி இருக்க முடியும். நீ இல்லைன்னா வேற ஒரு கொக்கு கிட்ட உதவி கேட்டிருப்பேன், அதுவும் செஞ்சுருக்கும். ஆனால் உனக்கு அப்படி இல்லை, போனால் உன் உயிர் தான் போயிருக்கும். இப்போ பரிசு எங்கன்னு கேட்டல, உன்னை உயிரோடு விட்டது தான் அந்த மிகப்பெரிய பரிசே அப்படின்னு நரி ரொம்பவே திமிரோட பேசுது. நரியோட திமிர், தந்திரம், சுயநலம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கு உதவுனதுக்கு தனக்கு இந்த நிலை தேவைதான் அப்படின்னு நொந்துக்கிட்டு அந்த கொக்கு அந்த இடத்த விட்டு அமைதியாக விலகிடுது. இந்த கதையில் வந்த நரி மாதிரி தனக்கு ஒரு தேவை இருக்கும்போது நாம தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான நபர் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நடத்துவாங்க ஒரு சிலர். அதுவே அவங்களோட தேவை நிறைவேறிட்டாவோ இல்லை அவங்க தேவையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாவோ அவங்களோட சுயரூபத்தை வெளிப்படுத்துவாங்க. நம்மளை உதாசீனப்படுத்தலாம், புறக்கணிக்கலாம், அவமதிக்கலாம். இப்படி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற, பிறரை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதவங்களை செல்ஃபிஷ், அதாவது சுயநலம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரை நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம்னு என்ன ஏற்பட்டாலும் அதை நாம தான் முழுமையாக அனுபவிக்கணும். பிறர் ஆறுதல் வேணால் சொல்லலாம், ஆனால் நம்ம வழியை நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கவோ பகிர்ந்துக்கவோ முடியாது. அதனால தான் நம்மளை முன்னிலைப்படுத்துறதும் நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதும் முக்கியம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இது ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் சுயநலம் அப்படிங்கிற விஷயம் எப்போ வருதுன்னா, ஏன் தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதையும் தாண்டி, யார் என்னவானா எப்படி போனால் எனக்கு என்ன, ஏன் விருப்பமும் தேவையும் மட்டும் பூர்த்தியானால் போதும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் சுயநலம் உருவாகுது. தன்னை முன்னிலைப்படுத்துகிற எல்லோருமே சுயநலவாதிகள்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலர் தன்னோட தேவையை முன்னிலைப்படுத்துவாங்க, அதாவது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதே நேரம் அதை பூர்த்தி செய்ய அவங்களுக்கு அவங்க ஏற்கனவே வகுத்து வச்சிருக்கக்கூடிய நீதி அறம், அதாவது எத்திக்ஸ், இதையெல்லாம் மீறணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த செயலை செய்யறதுலேருந்து கொஞ்சம் விலகி நிற்பாங்க, அதை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம ஒரு முழுமையான சுயநலவாதின்னு சொல்லிட முடியும்? நான் கேட்டு நீ உதவி செய்யலை, அதனால் நீ ஒரு சுயநலவாதின்னு ரொம்பவே சுலபமாக பட்டம் கட்டிடுவாங்க சிலர். ஆனால் உதவி கேட்குற, அந்த உதவியை வாங்கிக்கிற இடத்துல இருக்கிற அவங்க ஓவர் டிமாண்டிங்காக, அதாவது ரொம்பவே அதிகமாக கோரிக்கை வைக்கக்கூடியவங்களாகவும் அதிகமாக தரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு உதவ முடியாமல் போகிறது, உதவாமல் இருக்கிறது சுயநலம் அப்படின்னு முழுமையாக சொல்லிட முடியாது. சுயநலம் அப்படிங்கிறது ரொம்பவே நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் இந்த சமுதாயத்தில் கருதப்படுது. அதனாலேயே நீ ஒரு சுயநலவாதின்னு நம்மளை யாரும் கை கட்டிடக்கூடாது, நமக்கு சுயநலவாதி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை எப்போ உருவாகுதுன்னா, சுயநலவாதின்னு பேர் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவே நம்மளால் முடியாத போதும் நம்மளை நாமே வருத்திக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யும்போது பிரச்சனை வருது. அப்படி இல்லைனா எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு எப்படி சொன்னால் உணர்வு ரீதியாக உங்களை தூண்டிவிட்டால் நீங்கள் வருத்தப்பட்டு அந்த செயலை செய்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை இமோஷ்னலி மேனிப்புலேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்க வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு உதவாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருக்குமே அப்படின்னு நமக்குள்ளேயே கில்ட், அதாவது குற்ற உணர்வு ஏற்பட்டு நம்மளை நாமே வெறுத்துக்கிறோம். இப்படி சில சமயங்களில் நம்ம உண்மையிலேயே சுயநலவாதியாக இருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை நாமே சுயநலவாதின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை வெறுத்துக்கிட்டு இருப்போம். நாம் செய்கிற சில விஷயங்கள் உண்மையில் சுயநலம் இல்லை, ஆனால் இதெல்லாம் சுயநலமோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு குற்ற உணர்ச்சியை பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளை நாமே வருத்தப்படுத்திக்கிறோம், வெறுத்துக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத விளக்க தான் இந்த பதிவு. இப்படி உண்மையில் சுயநலம் அல்லாத விஷயங்களில் முதல் விஷயம் நோ சொல்கிறது. நம்ம என்ன நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும். அந்த வகையில் யாராவது உதவி கேட்குறாங்க, ஆனால் நம்ம அதை செய்யக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்கிறதுல தப்பில்லை, அது சுயநலமும் ஆகாது. நம்மால் ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு இருக்கும்போதும் அந்த உதவியை செய்யாமல் இருக்கிறது வேறு, ஆனால் செய்ய முடியாத போதும் நம்மால் உதவ முடியாதது நம்ம தப்புன்னு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக தேவையே இல்லை. இது நம்ம செய்யலைன்னா நம்மளை சுயநலவாதின்னு பார்த்துருவாங்களோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு நம்மால் முடியாத செயலையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டோட வெளிப்புற சுவரில் ஒரு ஓட்டை இருக்குது, அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு செங்கல் கேட்குறாரு. இருந்தால் நீங்கள் அதை கொடுத்து உதவுவீங்க, ஆனால் இல்லை. வேறு யார்கிட்டையாவது சொல்லி அந்த செங்கலை ஏற்பாடு செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். அப்படியும் முடியாத போது இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும். அப்படி சொல்கிறது கஷ்டமாகவும் சங்கடமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவர்லேருந்து ஒரு செங்கலை பிரித்து எடுத்து கொடுக்கவா முடியும்? சில நேரங்கள் நம்ம அப்படி தான் செய்கிறோம். நம்மளை நாமே வருத்திக்கிட்டு நம்மளை நாமே சுருண்டி தான் கொடுக்கணுங்கிற சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சமயங்களில் நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கணுங்கிறக்காக நோ சொல்ல வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் சொல்லப்படுற நோ எந்த வகையிலையும் சுயநலம் ஆகாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். அதுக்கு மேலேயும் உங்களால் உதவி செய்ய முடியாமல் போகிறது உங்கள் தவறோ குற்றமோ இல்லை, அதனால் நீங்கள் சுயநலவாதி ஆக மாட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சிலர் கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்னு நம்மளை சுரண்டிக்கிட்டே, அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்காது, அவங்களது திருப்தி அடைய செய்யாது. அப்படிப்பட்ட நபர்களை ஆரம்பத்திலேயே நிறுத்தி வைக்கணும். நல்ல பேருக்கு ஆசைப்பட்டு சுரண்டலுக்கு, அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா நோ சொல்லணும். நோ சொல்கிறது தப்பில்லை, நீங்கள் உங்களை மதிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. ரெண்டாவது விஷயம், நம்ம கருத்துக்களை ஆசைகளை வெளிப்படுத்துறதும் அதுக்காக சில முயற்சிகளை எடுக்கிறதும் தப்பில்லை. தாய், தந்தை, மகன், மகள், கூட பிறந்தவங்க, நண்பர்கள்னு எந்த உறவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் நமக்குன்னு நம்ம ஒரு விஷயம் சின்னதாக செஞ்சுக்கிட்டா அது சுயநலமாக ஆயிருமோ அப்படிங்கிற யோசனையும் பயமும் எல்லோருக்குள்ளேயும் இருக்குது. பிறப்பில் இருந்து இறப்பு வரை நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் அது நாம தான். அப்படிப்பட்ட நமக்குன்னு சில ஆசை, கனவு, கருத்துன்னு எல்லாமே இருக்கும். அதை வெளிப்படுத்துறதும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதும் தப்பில்லை. ரொம்ப காலமாகவே ஒரு அம்மா தனக்கு பிடிச்ச உணவை சமைக்கிறத, அப்பா தனக்கு பிடிச்ச பொருளை வாங்கிறத, குழந்தை தனக்கு விருப்பமான ஒரு முடிவை எடுக்கிறத சுயநலம்னோ அப்படின்னு பயந்து பயந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அன்பை மையமாக வச்சு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பு மிக்கது தான். அதே நேரம் நமக்கு நம்ம மேலேயும் அன்பு இருக்க வேண்டியது அவசியம். நமக்காகவும் நேரம் ஒதுக்கணும், நமக்கும் ஓய்வு கிடைக்கணும், அப்பப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் நம்ம செய்யணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கருத்து, முடிவு, செயல் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குற அதே சமயத்தில் அது நமக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னு தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கறது நிச்சயம் சுயநலம் ஆகாது. சில நேரம் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து மாறுபட்ட கருத்தோ ஆசையோ நமக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம எண்ணத்தை வெளிக்காட்டுறதும் தப்பில்லை. நமக்காக ஒரு ஓய்வு, நமக்குன்னு ஒரு செலவு, நம்மளை பிறர் முன்னிலையில் நாமே விட்டு கொடுக்காமல் இருக்கிறது எந்த வகையிலையும் சுயநலம் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதை பிறரை திருப்திப்படுத்துறதுக்காக சுயநலவாதின்னு பட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டே போனால் நம்மளை நாம இழந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். ஒரு கட்டத்தில் நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அப்படின்னு அவங்க மேலேயும் நமக்கு வெறுப்பு உண்டாகும். அதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்திட்டால் மன சங்கடம் ஏற்படுறத முதல்லையே தவிர்க்கலாம். பிறரோட வாழ்க்கையை அழிக்காமல் கெடுக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது ஒரு அடிப்படையான உரிமை, சுயநலம் ஆகாது. கடைசியாக, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சே ஆகணும், ஆனால் அதுக்கான விலையை நான் கொடுக்க மாட்டேன், யாரோ எப்படியோ கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் சுயநலம். அப்படிப்பட்ட சுயநலவாதியாகவும் இருந்துடக்கூடாது, அந்த சுயநலவாதிக்கான இரையாகவும் மாறிடக்கூடாது. அதனால தான் நம்மளை முன்னிலைப்படுத்துறது தவறோ சுயநலமோ இல்லை, அதை செய்ய நீங்கள் பயப்படவோ தயங்கவோ வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை இந்த எபிசோட் மூலமாக முன்வைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜில் நீங்கள் எனக்கு சொல்லலாம். இது இல்லாமல் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்னை இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.